ஓம் சாந்தி. ஜூலை 30, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று ஆணவமற்ற அல்லது தன்னலமற்ற சேவையாளர் எவரும் இல்லை. அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகினதும் ராஜ்யத்தை கொடுத்த பின்னர் ஓய்வுக்கு சென்று விடுகின்றார். கேள்வி: குழந்தைகளான நீங்கள் தந்தையின் எந்த செய்தியை முழு உலகிற்கும் கொடுக்க வேண்டும்? பதில்: அனைவருக்கும் கூறுங்கள், நீங்கள் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரின் குழந்தைகள். எனவே எவருக்கும் ஒருபொழுதும் துன்பம் விளைவிக்காதீர்கள். சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையை நினைவு செய்து அவரை பின்பற்றுங்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு சந்தோஷ உலகிற்கு செல்வீர்கள். அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். தங்கள் வாழ்வுகளில் இந்த செய்தியை கிரகிப்பவர்கள் 21 பிறவிகளுக்கு மாயையினால் உணர்வற்று போவதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். பாடல்: எங்கள் யாத்திரை தனித்துவமானது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய எங்களின் தந்தையாவார். ஆத்மா என்பதே பிரதான விஷயமாகும். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் பரம்பிதா பரமாத்மாவின் முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த சரீரங்களை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரே ஒருவர் கடனாக எடுத்துள்ள ஒரு சரீரத்தையே கொண்டிருக்கின்றார். குருமார்கள் மனிதர்களை யாத்திரைகளுக்கு அழைத்து செல்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் பல குருமார்கள் உள்ளனர். பாரதத்தில் ஒரு பெண் அவளது கணவனை தனது கடவுளாகவும் தனது குருவாகவும் கருதுகின்றாள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். நீங்கள் குழந்தைகள் இல்லையா? நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை உணர்கின்றீர்களா? நீங்கள் உங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை பெறுவதற்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது சத்கதி அடைய இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த நம்பிக்கை உள்ளது. முழு உலகமும் சீரழிந்தும் தூய்மையற்றும் உள்ளது. நீங்கள் தூய்மையாகுவதற்கே அவரை அழைக்கின்றீர்கள். பாரதத்தில் பல்வேறு குருமார்கள் உள்ளனர். சிலர் 100 சீடர்களையும் சிலர் 500 சீடர்களையும் கொண்டிருக்கின்றனர். சிலர் 50 சீடர்களை மாத்திரம் கொண்டிருக்கின்றனர். இஸ்லாமிய மரபினரின் குருவான அஹாகான் போன்றவர் சில 100,000 அல்லது மில்லியன் கணக்கான சீடர்களையும் கொண்டுள்ளனர். அஹாகானுக்கு பல சீடர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் அவருக்கு அதிக அளவு மதிப்பு கொடுக்கின்றனர். அவர் என்ன செய்தாலும் அவர்கள் இன்னமும் மதிப்பு கொடுக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பல குருமார்கள் உள்ளனர். அவர்களும் வரிசை கிரமமானவர்கள். சிலர் கோடிக்கணக்கான வருமானத்தை கொண்டுள்ளனர். அஹாகானுக்கு பெருமளவு வருமானம் உள்ளது. அவருடைய சீடர்கள் அவரை வைரங்களுடன் எடை போட்டு பின்னர் அவை அனைத்தும் அவருக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. ஒரு பக்கத்தில் வைரங்களும் மறுபக்கத்தில் அவர்களுடைய குருவும் இருந்தார். வைரங்கள் பின்னர் தானம் செய்யப்பட்டன. பல வைரங்கள் இருந்திருக்க வேண்டும். இந்நாட்களில் பலர் தங்கத்திற்கு சமமாக எடை போடப்படுகின்றனர். அவர்கள் பயன்படுத்தும் மற்றைய உலோகம் பிளாட்டினம் ஆகும். அது தங்கத்தை விடவும் அதிக பெருமதி வாய்ந்தது. அவர்கள் மக்களை அதற்கு சமமாகவும் எடை போடுகின்றார்கள். ஒரு குருவினுடைய தராதரம் எவ்வளவு உயர்ந்தது என பாருங்கள். அவ்வாறான பல குருமார்கள் உள்ளனர். இப்பொழுது இந்த சத்குருவிற்கு நீங்கள் எதனை கொடுப்பீர்கள்? நீங்கள் அவரை எடை போடுவீர்களா? நீங்கள் அவரை வைரங்களுக்கு ஈடாக எடை போடுவீர்களா? அவரை எடை போட முடியுமா? அவர் எந்த எடையும் அற்றவர். சிவன் ஒரு புள்ளியாவார். நீங்கள் எவ்வாறு அவரை எடை போட முடியும்? உங்களுடைய இந்த குரு எவ்வளவு அற்புதமானவர் என பாருங்கள். அவரே அனைவரிலும் லேசானவர். அவரே அதிசூட்சமமானவர். உங்களுக்கு ஒரே ஒரு குரு மாத்திரமே இருக்கின்றார். சிவ் பாபாவே அருள்பவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுள் ஒருபொழுதும் எவரிடமிருந்தும் எதையும் எடுக்க முடியாது. அவரே அருள்பவர். தங்களுடைய அடுத்த பிறவியில் பிரதிபலனை தாங்கள் பெறுவோம் என்று நம்பி கடவுளின் பெயரால் அனைவரும் தானம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசை உள்ளது. அவர் எல்லையற்ற தந்தையாவார். அவரை போன்று தன்னலமற்ற சேவையை எவராலும் செய்ய முடியாது. அவர் செய்கின்ற தன்னலமற்ற சேவையை பாருங்கள். அவர் குழந்தைகளாகிய உங்களை சந்தோஷ தாமமான உலகின் அதிபதிகளாக ஆக்குகின்றார். பாபா தான் உலகின் அதிபதியாக ஆகுவதில்லை. அவரே சந்தோஷ கடலும் அமைதி கடலும் தூய்மை கடலும் என்று அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து சொர்க்கம் என்னும் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, அவ்வளவுதான். பாபாவையும் உங்களின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். அவரே ஞான கடல் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் கடல் முழுவதையும் மையாகவும் காடு முழுவதையும் கடுதாசியாகவும் ஆக்கினாலும் இந்த ஞானத்திற்கு முடிவு இருக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் இதை எழுதியிருந்தீர்களாயின் இப்பொழுது உங்களிடம் பல புத்தகங்கள் இருந்திருக்கும். இந்த ஞானம் மிகவும் பெருமதி வாய்ந்தது. அது கிரகிக்கப்பட வேண்டும். அது அனாதியாக தொடர்வதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது அதன் சாராம்சத்தை பெறுகின்றீர்கள். தந்தை வந்து தனது அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார். அது போதுமானது. தந்தையின் அறிமுகத்தை பெறுவதன் மூலமும் படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலமும் படைப்பை பற்றிய ஞானத்தையும் நீங்கள் கொண்டுள்ளீர்கள். சத்யுகத்திற்கு செல்பவர்களே அதிகபட்ச மறு பிறவிகள் எடுப்பார்கள் என்று உங்களின் புத்தி கூறுகிறது. சக்கரத்தின் ஆரம்பத்தில் வந்தவர்களே மீண்டும் முதலில் வருவார்கள். இந்த சக்கரத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் யாத்திரை தனித்துவமானது என்ற பாடலையும் நீங்கள் கேட்டீர்கள். அந்த மக்கள் பிறவி பிறவியாக தீர்த்த யாத்திரை செல்கின்றார்கள். உங்களுடைய இந்த யாத்திரை ஒரு பிறவிக்கு உரியது. இந்த ஆன்மீக யாத்திரையில் சிறிதளவு சிரமமும் இல்லை. ஒரே ஒரு சத்குருவே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மற்ற குருமார்களிடமிருந்து எவருமே சத்கதியை பெற முடியாது. அவர் பரம ஞானக்கடல் ஆவார். அனைவரும் சத்கதி அடைகின்றனர். எனவே மேலதிகமாக என்ன தேவைப்படுகிறது? பஞ்ச தத்துவங்களும் கூட சதோப்பிரதானம் ஆகின்றன. இங்கு அனைவரும் தமோப்பிரதானமாக உள்ளதால் காற்றும் பஞ்சபூதங்களும் தமோப்பிரதானமாக உள்ளன. பலவிதமான பூமி அதிர்வுகள் போன்றவையும் ஏற்படுகின்றன. சத்யுகத்தில் துன்பம் கொடுக்கின்ற எவையும் இருக்க முடியாது. தந்தையே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர். நீங்கள் அவரது குழந்தைகள். எனவே நீங்கள் எவருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. சந்தோஷ ஆஸ்தியை பெறுவதற்கான இந்த பாதையை அனைவருக்கும் காட்டுங்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது சந்தோஷத்தையே கொடுக்க வேண்டும். அங்கே அரைக்கல்பத்திற்கு துன்பத்தின் குறிப்பே இல்லாத அளவிற்கு பாபா அவ்வாறான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் மாணவர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து ஸ்வர்க சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள் என்பது உங்கள் இதயத்தில் உள்ளது. எனவே உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் அகற்றப்படும். பாபா, நாங்கள் 21 பிறவிகளுக்கு உணர்வற்றவர்கள் ஆகாத வகையில் எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்காக உயிர் கொடுக்கும் சஞ்சீவினி மூலிகையை கொடுக்கின்றார். மன்மனாபவ் என்பதே உயிர் கொடுக்கும் மூலிகையாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். அவர் அசரீரியானவரும் ஆணவமற்றவரும் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் பிரவேசிக்கும் சரீரம் சாதாரணமானது. தந்தை கூறுகின்றார், அன்பான குழந்தைகளே, நான் உங்களுடைய கீழ்ப்படிவான தந்தை. பிரபல்யமான மக்கள் எப்பொழுதும் நான் உங்களுடைய கீழ்ப்படிவான சேவகன் என்றே எழுதுகிறார்கள். அவர்கள் என்றுமே ஸ்ரீ என்ற பட்டத்தை தங்களுக்காக எழுத மாட்டார்கள். இந்நாட்களில் கற்கும் சீடர்கள் ஸ்ரீ ஸ்ரீ இன்னார் இன்னார் என்று எழுதுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கே ஸ்ரீ ஸ்ரீ என்று எழுதுகின்றனர். அந்த தந்தை அசரீரியானவரும் ஆணவமற்றவரும் ஆவார். நீங்கள் இப்பொழுது அவரின் முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். அவர் உங்களின் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மீதி அனைவரும் பக்தி மார்க்கத்தின் எண்ணிக்கையற்ற குருமார்கள் ஆவார்கள். இருப்பினும் குருமார்கள் அனைவருக்கும் குருவானவர் இருக்கின்றார். அவருக்கு எந்த குருவும் இல்லை. அவரே உண்மையான பாபாவும் உண்மையான ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். உண்மையான குரு. ஆத்மாக்களே சமஸ்காரங்களை கிரகிக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவும் ஒரு ஆத்மாவே. அவரிடம் தெய்வீக குணங்களும் உள்ளன. உங்களுடைய நற்குணங்கள் அவரிலிருந்து வேறுபட்டவை. இந்நேரத்தில் நீங்கள் கொண்டிருக்கும் நற்குணங்கள் தந்தையினுடைய நற்குணங்களாகும். பின்னர் சத்திய யுகத்தில் நீங்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருப்பீர்கள். தந்தையே ஞானக்கடலும் அன்புக்கடலும் ஆவார். ஸ்ரீகிருஷ்ணருடைய புகழ் வேறுபட்டதாகும். சிவ்பாபா 16 ஸ்வர்க கலைகள் நிறைந்தவர் என கூறப்படுவதில்லை. அவர் நிலையானவர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனக்கு அந்த பட்டத்தை கொடுக்க முடியாது. நான் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர் ஆகுவதற்கு நான் விகாரமற்றவர் ஆகுவதில்லை. நீங்கள் அவரை புகழ்வது போன்று என்னை புகழ மாட்டீர்கள். முன்னைய கல்பத்தில் வந்த இந்த ஞானத்தை கேட்டவர்கள் வந்து தந்தையை கேட்பதுடன் அவரை நினைவும் செய்வார்கள். இறுதியில் விரக்தி கூக்குரல் இருக்கும். பின்னர் வெற்றி முழக்கம் இருக்கும். நீங்கள் இப்பொழுது இந்த யாத்திரையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த யாத்திரையில் செல்வதன் மூலம் நீங்கள் மரண உலகிற்கு திரும்ப மாட்டீர்கள். மற்றைய தீர்த்த யாத்திரைகள் முடிந்த பின்னர் நீங்கள் வீட்டிற்கு திரும்புகின்றீர்கள். அதிக அளவு மக்கள் கங்கையில் நீராடச் செல்கின்றார்கள். பக்தியில் எவ்வளவு விரிவாக்கம் ஏற்பட்டுள்ளது என பாருங்கள். மரம் எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதன் விதை சின்னம் சிறியதாக உள்ளதைப் போல் பக்தியில் அதிக அளவு விரிவாக்கம் உள்ளது. ஒருமுறை இந்த ஞானத்தில் மூழ்கினாலும் உங்களால் சத்கதியை அடைய முடியும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கீழிறங்குவதற்கு அரை கல்பம் எடுக்கிறது. இங்கே ஏணியில் ஏறுவதற்கு உங்களுக்கு ஒரு வினாடியே எடுக்கிறது. இந்த உயர்த்தி மிக நல்லது. இது உங்களை அடிமட்டத்திலிருந்து நேரே உச்சிக்கு உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு செல்கிறது. மேலேறுகின்ற ஸ்திதி மூலம் அனைவருக்கும் நன்மை உள்ளது என இதனால் அறியப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஞானம் பக்தி விருப்பமின்மை உள்ளது. சந்நியாசிகளின் விருப்பமின்மை எல்லைக்கு உட்பட்டது. இரண்டு வகையான விருப்பமின்மை உள்ளது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒன்று எவருமே சத்கதி பெற முடியாத எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மையும், மற்றொன்று நீங்கள் சத்கதி அடைகின்ற எல்லையற்ற விருப்பமின்மையும் ஆகும். நீங்கள் சத்கதி அடைவதற்கும் அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆகுவதற்குமான ஸ்ரீமத் குழந்தைகளான உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத்திற்கு ஏற்ப இப்பொழுது மேன்மையான உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ராவணனின் கட்டளைகள் பின்பற்றப்பட்டதால் இவ்வுலகம் சீரழிந்ததாகிவிட்டது. நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இந்த உலகம் முற்றிலுமாக இது பற்றி அறியாது. நீங்கள் விநாசத்தை கொண்டு வரப்போகின்றீர்கள் என்று பிரம்மா குமாரிகளான உங்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. விநாசம் உண்மையில் இடம்பெற வேண்டும். இதன் மூலமே நன்மை இருக்கும். உபகாரியான தந்தை வருகின்ற பொழுது மகா யுத்தம் இடம்பெறுகிறது. மக்கள் பின்னர் கூறுவார்கள், பிரம்மா குமாரிகள் விநாசத்தை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் கூறினோம் இல்லையா. உண்மையில் விநாசம் இடம்பெற்றாக வேண்டும். இந்த பழைய உலகம் அழிக்கப்படும். நாங்கள் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றோம். இந்த பழைய உலகின் பின்னர் நிச்சயமாக புதிய உலகம் இருக்கும். விநாசம் ஒவ்வொரு கல்பத்திலும் இடம்பெறுகிறது. அப்பொழுதே பாரதத்தில் சொர்க்க வாயில்கள் திறக்கப்படும். எவ்வாறாயினும் எவ்வாறு அந்த மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது பலரும் புரிந்து கொள்வார்கள். தந்தை வருகின்ற பொழுது பழைய உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்படுகிறது. அனைத்தும் அர்ப்பணிக்கப்படுகின்ற உங்களுடைய இந்த யாகம் அற்புதமானது. நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். வேறு எவருமே இதனை அறிய மாட்டார்கள். பாண்டவர்களே வெற்றியடைய உள்ளார்கள். அனைவரும் அழிக்கப்பட்டு பாண்டவர்களாகிய நீங்களே மீதமிருப்பீர்கள். பின்னர் நீங்கள் புதிய உலகை ஆட்சி செய்வீர்கள். இந்த ஞானம் மிகவும் அற்புதமானது. ஒரே ஒரு தந்தையே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஆவார். அவர் இனிமையான அன்பிற்கினிய தந்தையாவார். நீங்கள் கூறினீர்கள், இனிமையான பாபா, நீங்கள் வருகின்ற பொழுது நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன். வேறு எவருமின்றி நீங்கள் மாத்திரமே என்னுடையவர். இதற்கு நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை நீக்கி இங்கே வந்து தங்குவதென்று அர்த்தமல்ல. இல்லை, நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டு 7 நாள் பாடநெறியை கற்க முடியும். பின்னர் நீங்கள் எங்கு சென்றாலும் மன்மனாபவாக இருங்கள். தந்தையை நினைவு செய்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இதன் மூலமாகவே உங்கள் படகு அக்கறை சென்றடையும். நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவும் தூய்மையற்ற உணவை உண்ணக்கூடாது என்பதையும் அறிவீர்கள். நீங்கள் முரளிகளையும் பெற்றுகின்றீர்கள். ஒரு காலகட்டத்தில் உங்களால் முரளியை பெறவும் முடியாதிருக்கும். சிரமங்களும் குழப்பங்களும் இருக்கும். உங்களால் முரளியை பெற முடியாதிருக்கும். இந்த கண்களால் நீங்கள் பார்ப்பவை எதுவும் இருக்க முடியாது. அனைத்தும் அழிக்கப்படும். முழுமையான பிரளயம் என்றுமே இடம்பெறுவதில்லை. ஓர் உலகம் மாத்திரமே உள்ளது. அது புதியதிலிருந்து பழையதாக மாறுகிறது. கூறப்பட்டுள்ளது புதிய உலகமும் பழைய உலகமும். இது பழைய உலகம் என்று இப்பொழுது கூறப்படும். இப்பொழுது சிறிதளவு நேரம் மாத்திரமே எஞ்சி உள்ளது. அந்த மக்கள் சக்கரத்தின் கால எல்லையை 100,000 ஆண்டுகள் என கூறுகின்றனர். கலியுகம் இன்னமும் 40,000 வருடங்களுக்கு தொடர உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் சக்கரம் 5,000 வருடங்கள் மாத்திரமே உடையது. உங்கள் புத்தியில் இந்த முழு ஞானமும் உள்ளது. மக்கள் முற்றிலும் கல்புத்தியை கொண்டுள்ளனர். அவர்கள் நாடகத்தின் நடிகர்களாக இருந்த பொழுதிலும் நாடகத்தின் படைப்பவரையோ இயக்குனரையோ அறியாதுள்ளனர். எனவே அவர்களை என்னவென்று நீங்கள் அழைப்பீர்கள்? எவ்வாறு உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்களே தங்கள் புத்தியில் இதை கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுவார்கள். அவர்கள் அனைத்திலும் அதிஉயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது என்னிடமுள்ள ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நாடகத் திட்டத்திற்கு ஏற்ப நான் அதை மறுபடியும் செய்கின்றேன். எனக்கும் நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது. நான் பக்தி மார்க்கத்திலும் எனது பாகத்தை நடிக்கின்றேன். நான் இப்பொழுது வந்து எனது சொந்த அறிமுகத்தையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் அறிமுகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நானும் நாடக பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன். நான் எனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை கொடுப்பதற்கும் ஒருமுறை மாத்திரமே வருகின்றேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையைப் போல் கீழ்ப்படிவானவர் ஆகுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அகங்காரம் எதனையும் காட்டாதீர்கள். அசரீரியானவராகவும் ஆணவமற்றவராகவும் இருங்கள். 2, தந்தை ஆசிரியர் சத்குருவின் மத்தியிலுள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முயற்சி என்ற வார்த்தையை மிக சரியான முறையில் பயன்படுத்தி சதா முன்னேறுகின்ற மேன்மையான முயற்சியாளர் ஆகுவீர்களாக. சில நேரங்களில் முயற்சி என்ற வார்த்தை நீங்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது அல்லது சித்தியடையாமல் விடும் பொழுது மிக நல்லதோர் நியாயப்படுத்துதலாக இருக்கும். ஏதாவது தவறு ஏற்படும் பொழுது நான் இன்னமும் ஒரு முயற்சியாளனே என நீங்கள் கூறுகிறீர்கள். எவ்வாறாயினும் மிக சரியான முயற்சியாளரால் ஒரு பொழுதும் தோல்வியடைய முடியாது. ஏனென்றால் முயற்சி என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் உங்களை ஓர் ஆத்மா என்று கருதியவாறு செயல்படுவதே ஆகும். ஆத்ம உணர்வுடன் இருக்கும் முயற்சியாளர்கள் தமது லட்சியத்தையும் இலக்கையும் சதா தங்களின் முன்னால் வைத்த வண்ணமே தொடர்ந்து செயல்படுவார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் நின்று விடுவதில்லை, அல்லது தமது தைரியம் அல்லது உற்சாகத்தை கைவிடுவதில்லை. ஸ்லோகம்: ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கும் உணர்வுடன் இருங்கள், அது நீங்கள் ஓர் அதிபதியாக இருப்பதை உணரச் செய்யும். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு பணியையும் மேற்கொள்கின்ற பொழுதோ அல்லது பேசுகின்ற பொழுதோ உங்கள் எண்ணங்களின் போக்குவரத்தை அவ்வப்பொழுது நிறுத்துங்கள். உங்கள் மனதின் எண்ணங்களை ஒரு நிமிடத்திற்கு நிறுத்துங்கள். அத்துடன் பௌதீகமாக எதையும் செய்யும் பொழுதும் ஒரு நிமிடத்திற்கு அதனை நிறுத்தி உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அவ்யக்த ஸ்திதியில் ஒரு பணியை செய்வது இலகுவாக இருப்பதை போன்றே புள்ளி வடிவ ஸ்திதியும் அவ்வாறே இலகுவாக இருக்க வேண்டும். இதுவே ஜுவாலா ரூப யோக ஸ்திதியாகும். ஓம் சாந்தி.